சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 26, 2026. தலைப்ப: மரணத்திற்கு பிறகு சோதனை. கோல்டன் உரை. சங்கீதம்: நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: எபேசியர். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீட்டிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதானக்கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். யோவான். இயேசு கூறுகிறார். யோவான்: நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதுமில்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. யோவான். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரையடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே ராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவதெதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோட்டிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, நாலு நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். யோவான். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. கொரிந்தியர். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பேதுரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசட்டதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். வாழ்வு நித்தியமானது. இதை நாம் கண்டறிந்து அதனை செயல் வடிவம் கொடுக்க தொடங்க வேண்டும். வாழ்வும் நன்மையும் அழியாதவை. எனவே நமது வாழ்வியல் பார்வைகளை முதுமை மற்றும் சீரழிவின் பால் அல்லாமல் அழகு, புத்துணர்ச்சி மற்றும் தொடர்ச்சியின் பால் வடிவமைப்போம். இயேசு லாசருவை குறித்து இவ்வாறு கூறினார், நமது நண்பனான லாசரு உறங்குகிறான், ஆனாலும் நான் அவனை உறக்கத்திலிருந்து எழுப்பப் போகிறேன். லாசரு ஒருபோதும் மரிக்கவில்லை என்ற புரிதலின் மூலமே இயேசு அவனை உயிர்ப்பித்தார். அவனது சரீரம் மரித்து பின்பு மீண்டும் உயிர் பெற்றது என்ற ஒப்புதலின் மூலம் அல்ல. லாசரு தன் சரீரத்தில் வாழ்ந்தான் அல்லது மரித்தான் என்று இயேசு நம்பியிருந்தால் அந்த ஆண்டவர் சரீரத்தை புதைத்தவர்களின் அதே நம்பிக்கை நிலையில் இருந்திருப்பார். மேலும் அவரால் அந்த சரீரத்தை உயிர்ப்பித்திருக்க முடியாது. இருப்பு என்பது பௌதிகமானது என்ற கனவின் மற்றொரு கட்டமே மரணம். இருப்பின் நல்லிணக்கத்திற்கு எதுவும் இடையூறு செய்ய முடியாது. அறிவியலில் மனிதனின் இருப்பையும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஒரு எலும்பு முறிந்தாலும் அல்லது உடல் கில்லட்டின் மூலம் வெட்டப்பட்டாலும் மனிதன் அதற்கு பின்னரும் முன்னரும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறான். மனிதன் ஒருபோதும் மரணத்தை வெல்லப் போவதில்லை என்றால் அழிக்கப்பட வேண்டிய கடைசி எதிரி மரணமே என்று வேதங்கள் ஏன் கூறுகின்றன? இங்கேயோ அல்லது பின்னரோ மரணம் பற்றிய கனவை மனம் வென்றாக வேண்டும். நான் இறந்துவிட்டேன் என்ற தனது சொந்த பௌதிக பிரகடனத்திலிருந்து சிந்தனை வெளித்தெழுந்து மரணம் இல்லை, செயலற்ற தன்மை இல்லை, நோயுற்ற செயல் இல்லை, மிகையான செயல் இல்லை, எதிர்வினை இல்லை என்ற சத்தியத்தின் எக்கால வார்த்தையை பிடிக்கும். வாழ்வு உண்மையானது, மரணம் ஒரு மாயை. இயேசுவின் வழியில் ஆன்மாவின் உண்மைகளை நிரூபிப்பது பௌதிக புலன்களின் இருண்ட தரிசனங்களை நல்லிணக்கமாகவும் அழியாமையாகவும் மாற்றுகிறது. இந்த உன்னதமான தருணத்தில் மனிதனின் சிறப்புரிமை நம் குருவின் வார்த்தைகளை நிரூபிப்பதே ஆகும். ஒருவன் என் வார்த்தைகளை கடைபிடித்தால் அவன் ஒருபோதும் மரணத்தை காண மாட்டான். இருப்பின் ஆன்மீக உண்மைகள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக சிந்தனையிலிருந்து பொய்யான நம்பிக்கைகளையும் பௌதிக சான்றுகளையும் அகற்றுவதே நாம் பொய்யை துடை தெரிந்து உண்மைக்கு இடமளிக்க பயன்படுத்தும் மாபெரும் சாதனையாகும். இவ்வாறு கட்டுநரும் உருவாக்குனரும் கடவுளே ஆன ஆலயத்தை அல்லது உடலை நாம் மெய்யாகவே நிலைநாட்டலாம். மரணம் என்று தோன்றியதற்கு பிறகும் இயேசுவின் சரீர நிலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அதைத் தொடர்ந்து அவர் எல்லா பௌதிக நிலைகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். இந்த உயர்வு அவருடைய விண்ணேற்றத்தை விளக்கியதுடன் கல்லறைக்கு அப்பால் ஒரு சோதனைக்குரிய மற்றும் படிப்படியான நிலையையும் சந்தேகத்திற்கு இடமின்றி வெளிப்படுத்தியது. கிறிஸ்து உலகப்பிரகாரமான நிலைமைகளுக்கு உட்படாதவர் என்றும் மனித கோபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றும் சத்தியம், வாழ்வு, அன்பு ஆகியவற்றின் மூலம் பாவம், நோய், மரணம் மற்றும் கல்லறை ஆகியவற்றை வெல்ல வல்லவர் என்றும் அவர் நிரூபிக்க வேண்டியிருந்தது. வாழ்க்கை இப்போது பொருளை சார்ந்துள்ளது, ஆனால் மரணத்திற்கு பிறகு அதை சார்ந்திருக்காது என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. நாம் இங்கு நமது நாட்களை வாழ்க்கை அறிவியலை பற்றிய அறியாமையில் கழித்துவிட்டு இந்த அறியாமைக்கு மரணத்திற்கு பின் ஒரு வெகுமதியை காண எதிர்பார்க்க முடியாது. அறியாமைக்கு ஈடாக மரணம் நம்மை இணக்கமானவர்களாகவும் அழியாதவர்களாகவும் ஆக்காது. ஆன்மீகமும் நித்தியமுமான கிறிஸ்தவ அறிவியலுக்கு நாம் இங்கு செவி சாய்க்கவில்லை என்றால் மறுமையில் ஆன்மீக வாழ்விற்கு நாம் தயாராக இருக்க மாட்டோம். மரணம் எனப்படுகின்ற நிகழ்வு மனிதர்களை வந்தடைவதற்கு முன்பாக மனிதனின் இருப்பின் தத்துவம், விதி மற்றும் வெளிப்பாடு ஆகியவை சிறிதளவும் புரிந்து கொள்ளப்படாவிட்டால் அந்த ஒற்றை அனுபவத்தின் காரணமாக அவர்கள் வாழ்வின் படிநிலையில் ஆன்மீக ரீதியாக எந்த விதத்திலும் உயர்வடைய மாட்டார்கள். மாறாக அந்த மாற்றத்திற்கு முன்பிருந்ததைப் போலவே பௌதிகமானவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் ஆன்மீக வாழ்வின் மூலம் மகிழ்ச்சியை தேடுவதற்கு பதிலாக பௌதிக வாழ்வின் மூலமாகவும் சுயநல மற்றும் தாழ்ந்த நோக்கங்களிலிருந்தும் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருப்பார்கள். மரணம் எனப்படும் அந்த மாற்றம் பாவம், நோய் மற்றும் மரணம் மீதான நம்பிக்கையை அழித்துவிட்டால் அந்த அழிவின் கணத்திலேயே மகிழ்ச்சி வெல்லப்பட்டு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆனால் அது அவ்வாறு இல்லை. பரிபூரணத்தின் மூலமே பரிபூரணம் அடையப்படுகிறது. தெய்வீக அறிவியலில் சத்தியமாகிய கிறிஸ்து எல்லா அறியாமையையும் பாவத்தையும் நீக்கும் வரை அநீதிமான்கள் அநீதிமான்களாகவே இருப்பார்கள். மரணத்தின் கணத்தில் நம்மை ஆட்கொள்ளும் பாவமும் பிழையும் அந்த கணத்தில் முடிவதில்லை, மாறாக அந்த பிழைகளின் மரணம் வரை நீடிக்கின்றன. உலகளாவிய மீட்பு என்பது முன்னேற்றம் மற்றும் சோதனை காலத்தை சார்ந்துள்ளது. அவை இல்லாமல் அதை அடைய இயலாது. முன்னேற்றம் அனுபவத்திலிருந்து பிறக்கிறது. அது அழியக்கூடிய மனிதனின் பக்குவமடைதல் ஆகும். அதன் மூலம் அழியக்கூடிய நிலை கைவிடப்பட்டு அழியாத நிலை ஏற்படுகிறது. இம்மையிலோ அல்லது மறுமையிலோ, துன்பமோ அல்லது அறிவியலோ, வாழ்வு மற்றும் மனம் குறித்த அனைத்து மாயைகளையும் அழித்து பௌதிக புலனையும் ஆன்மாவையும் புத்துயிர் பெறச் செய்ய வேண்டும். பழைய மனிதனும் அவனது செயல்களும் களையப்பட வேண்டும். புலன் சார்ந்ததோ அல்லது பாவமானதோ எதுவும் அழியாதது அல்ல. பொய்யான பௌதிக புலனின் மற்றும் பாவத்தின் மரணமே உயிரியல் பொருளின் மரணம் அல்ல. மனிதனையும் வாழ்வையும் இணக்கமான, உண்மையான மற்றும் நித்தியமானதாக வெளிப்படுத்துகிறது. இருப்பு புரிந்து கொள்ளப்படும் போது வாழ்வானது பருப்பொருளாகவோ அல்லது வரையறுக்கப்பட்டதாகவோ அல்லாமல் எல்லையற்றதாக, அதாவது சர்வ நன்மையாகிய கடவுளாக அங்கீகரிக்கப்படும். மேலும் வாழ்வோ அல்லது மனமோ எப்போதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட வடிவத்தில் இருந்தது என்றோ அல்லது தீமையில் நன்மை இருந்தது என்றோ உள்ள நம்பிக்கை அழிக்கப்படும். அப்போது ஆன்மா ஒருபோதும் பருப்பொருளுக்குள் நுழையவில்லை என்றும் அதனால் ஒருபோதும் பருப்பொருளிலிருந்து உயர்த்தப்படவில்லை என்றும் புரிந்து கொள்ளப்படும். ஆன்மீக இருப்புக்கும் கடவுளை பற்றிய புரிதலுக்கும் முன்னேறும் போது மனிதனால் இனி பருப்பொருளுடன் தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு மரம் தன் விதைக்கு திரும்ப முடியாதது போலவே அவனாலும் அதற்கு திரும்ப முடியாது. மனிதன் உடலுடையவனாகவும் தோன்ற மாட்டான். மாறாக அவன் தெய்வீக ஆன்மாவால் பருப்பொருளாக அல்லாமல் கருத்தாக வகைப்படுத்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட உணர்வாக இருப்பான். இந்த இருப்பு நிலை அறிவியல் பூர்வமானது மற்றும் சிதைவடையாதது. தெய்வீக அறிவியலில் கிறிஸ்துவை பற்றிய இறுதி புரிதலை கொண்டவர்களால் மட்டுமே உணரக்கூடிய ஒரு பரிபூரணம். மரணம் இந்த இருப்பு நிலையை ஒருபோதும் விரைவுபடுத்த முடியாது. ஏனெனில் அழியாமை தோன்றுவதற்கு முன்பு மரணத்தை வெல்ல வேண்டுமே தவிர அதற்கு அடிபணியக்கூடாது. புலன் சார்ந்த யுகங்களில் மரணம் எனப்படும் மாற்றத்திற்கு முன்னர் முழுமையான கிறிஸ்தவ அறிவியலை அடைய முடியாது. ஏனெனில் நாம் புரிந்து கொள்ளாத ஒன்றை நிரூபிக்கும் ஆற்றல் நமக்கு இல்லை. ஆனால் மனித சுயம் நற்செய்திக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த காரியத்தை இன்று நாம் அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இயன்றவரை விரைவாக உலக பிரகாரமானவற்றை கைவிட்டு புறத்தையும் உண்மையையும் நிர்ணயிக்கும் ஆன்மீகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இவ்வாறு முன்னேற்றம் இறுதியில் எல்லா தவறுகளையும் அழித்து அழியாமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.